إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹுடைய பயத்தையும் அவனுடைய அன்பையும் இந்த வாக்கத்தை முழுமையாக பின்பற்றுவதற்குண்டான ஆர்வத்தையும் உறுதியையும் தந்தருவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய தலைப்பு இறைவனின் கடமைகளும் இன்றைய முஸ்லிம்களும். அதாவது அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கும் வணக்க வழிபாடுகளில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்காக நம்மை படைத்தான். சூரா அத்தாரியாத் 51வது அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை, மாறாக அவர்கள் என்னை வணங்குவதற்கே தவிர. ஜி, அவங்க என்னமோ டைரி வச்சிருக்கல, கொஞ்சம் தூரமா வச்சிருங்க. எழுதுறதா இருந்தா வெள்ள பேஜ் எடுத்து வச்சிருந்தேன். வேற இடையில எந்த விதமான சிந்தனை மாற்றங்களும் சிறர்களும் இருக்கக்கூடாது. அது போல உங்களுடைய செல்போன் மொபைல் போன் இதெல்லாம் சுவிச் ஆஃப் வச்சிருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறினான்? எந்த சூரா? அஸ்ஸாரியாத். எத்தனாவது சூரா? 51. எத்தனாவது வசனம்? 56வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மிக உறுதியாக சொல்கின்றான், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்கின்றான். அரபியினுடைய வாசக அமைப்பை அறிந்த அறிஞர்களுக்கு புரியும் இந்த வாசகத்திற்கு என்ன விளக்கம் என்று. நான் படைக்கவில்லை ஜின்களையும் மனிதர்களையும், மாறாக அவர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி, தான் படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி அவன் விவரிக்கின்றான். மனிதர்களே, உங்களை படைத்ததற்கு, உங்களை படைத்ததன் மூலம் எனக்கு நோக்கம் வேறு கிடையாது, நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதை தவிர. அன்பிற்குரியவர்களே, இந்த பூமியில் நாம் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக, வணக்க வழிபாட்டுக்காக. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வணங்க வேண்டும், வணங்க வேண்டும், வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அவனை வணங்கும் நிலையிலே நமக்கு மரணம் வர வேண்டும். இபாதா, இபாதா, அல்லாஹ்வுடைய வழிபாடு. அல்லாஹ்வை நான் எப்படி வழிபட வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி நான் வணங்க வேண்டும்? எப்படி
இன்று பொருள் சேகரிக்கும் ஆசை, பொருள் சேகரிக்கும் வெறி, இந்த உலக வஸ்துக்களை அள்ளி குவிக்க வேண்டும் என்ற மோகம் எப்படி உள்ளத்தை குடிகொண்டிருக்கிறது. இரவில் தூங்காமல் விழிக்க வேண்டுமா? அதற்கும் தயார். மனைவி மக்களை துறந்து தூர தூரமான நாடுகளுக்கு செல்ல வேண்டுமா? அதற்கும் தயார். எல்லா விதமான இழிவுகளையும் சிரமங்களையும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு தயார். காசுக்காக, பணத்துக்காக மனிதர்களுடைய நிலைமை இருக்கின்றதா இல்லையா? ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நம்மை படைத்த இறைவன் நம்முடைய உள்ளத்தை அறிந்தவன் நமக்கு சொல்லுகின்றான், மக்களே நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறீர்கள், இவ்வுலக வாழ்க்கையைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அது சரியல்ல. மறுமை மறுவுலக வாழ்க்கை மிகச் சிறந்தது, நிலையானது. எங்கே சிந்திப்போர்? காசுகளை விட்டுவிடுங்கள். மறுமையை மறந்தவர்கள், மறுமையை அறியாதவர்களை பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம், மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அன்றைய தினத்தில் நாம் எழுப்பப்படுவோம், விசாரிக்கப்படுவோம் என்று நம்பிய முஸ்லிம்களுடைய நிலைமையைத்தான் நாம் இன்று பேசுகின்றோம். وَلَلدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِّلَّذِينَ آمَنُوا وَكَانُوا يَتَّقُونَ. மறுமையின் வீடு, மறுமையின் வீடு மிகச் சிறந்தது. யாருக்கு? நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, விசுவாசம் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு. அல்லாஹ் சொல்லுகின்றான், வணக்க வழிபாட்டின் பக்கம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆசையை, உலகத்தை தேடுவதின் பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய ஆசையுடனே ஒப்பிட்டு பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த கணக்குகள் எல்லாம் இங்கே நாம் போட்டுக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே கணக்கு போடும் பொழுது அங்கே நிவர்த்தி செய்ய முடியாது. நம்முடைய உள்ளத்தில் உலக வஸ்துக்களை சேர்ப்பதற்குண்டான அந்த ஆசை, அதை தொடர்ந்து அதற்குண்டான முயற்சி, அதை ஒரு கட்டிலே வைத்து அளந்து பாருங்கள். மறுமைக்குண்டான தேட்டம் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே நமக்கு இருக்கக்கூடிய துடிப்பு, ஆர்வம், அதை ஒரு பக்கம் போட்டு நிறுத்தி பாருங்கள். அப்போது தெரியவரும், ஒவ்வொருவரும் தன்னை பற்றி முடிவு செய்து கொள்ளலாம், தன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதாக. அன்புக்குரியவர்களே, இறை தூதர்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்கினார்கள்? அல்லாஹு தஆலா அவருடைய புத்தகம் அல்குர்ஆனிலே சொல்கின்றார், சூரா மரியம், இன்னஹும் கானு யதுஊனனா ரகபவ வலஹபா. இறை தூதர்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹுவை ஆசை வைத்தவர்களாகவும் அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் அல்லாஹுவிடத்திலே துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்று நாம் நமக்குள் ஒரு பரிசோதனை செய்து பார்ப்போம். இன்றைய இரவு நீங்கள் தனிமையில் உட்காரும் பொழுது யோசித்து பாருங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பதற்காக 24 மணி நேரத்திலே எத்தனை நிமிடங்கள் செலவு செய்திருக்கிறீர்கள்? துஆ இபாதா இல்லையா? அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நபிமார்களுடைய தன்மையை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தொழுகையில் எப்படி நிற்கிறார்களோ, குர்ஆன் ஓதுகின்றார்களோ, அதுபோன்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். அதிலே ஒரு பெரும் நேரத்தை இரவிலே கழிப்பார்கள். யாருடைய தன்மை? நபிமார்களுடைய தன்மை என்று அல்லாஹ் போற்றி புகழ்ந்து குர்ஆனிலே சொல்கின்றான். பாருங்கள், நம்மிலே எத்தனை பேர் துஆவிலே நேரத்தை கழிக்கின்றோம்? நம்முடைய கை எவ்வளவு நேரம் உயர்ந்திருக்கிறது அல்லாஹ்வின் முன்னிலையிலே. அப்படி துஆ கேட்கும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன மாற்றங்கள், என்ன மனநிலைமை, என்ன மனநிலை இருக்கிறது அதை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். தொழும் பொழுது, வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா பனி இஸ்ரவேலுடைய கடைசியிலே இறை தூதர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால், இறை தூதர்கள் தொழுகையிலே அழுது அழுது விம்பி விம்பி சஜிதாவிலே விடுவார்கள். அழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவது இபாதா, வணக்க வழிபாடு. இந்த நம்மிலே யோசித்து பார்ப்போம், எத்தனை பேர் இந்த இபாதாவை செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவது வணக்கம். நம்முடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவிருக்கின்றனவா? எந்த அளவிற்கு ஈமானுடைய பின்னடைவு பாருங்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நபியே உங்களுடைய வேலையை முடித்துவிட்டால் நீங்கள் இறைவனை வணங்குவதற்காக உங்களை களைப்படைய செய்யுங்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், குர்ஆன் ஓதி ஓதி நான் களைத்து விட்டேன் என்று நின்று தொழுது தொழுது நான் களைத்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு கேட்டு நான் களைத்து விட்டேன், தொடர்ந்து சிக்ருகள் செய்து கொண்டிருந்ததால் நான் களைத்து விட்டேன். நம்முடைய நிலைமையை சென்று யோசித்து பாருங்கள். ஐபாதா வணக்க வழிபாட்டிலே நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுடைய பள்ளிவாசல் அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்டது. பள்ளிக்கு வரும்போதாவது அல்லாஹுடைய நினைவை மக்கள் நெஞ்சிலே சுமக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நல்ல இஸ்லாமிய நூல்களை படிக்க வேண்டும், தொழுகை இபாதத்திலே கழிக்க வேண்டும். இதற்குத்தானே பள்ளிவாசல், இதற்குத்தானே பள்ளிவாசல். பள்ளிவாசல்களிலே துனியாவுடைய பேச்சுகளை பேசினால் வணக்க வழிபாடுகள் நாசமாக இருக்கின்றன. ஆனால் இன்று பள்ளிவாசல்களை சுற்றி அன்றாட பத்திரிகைகள், தொழ வரக்கூடியவர்கள் தொழுகைக்கு முன்பாக அந்த நாசத்தை பார்க்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய ஆசவாச படங்களை பார்க்கிறார்கள், அந்த செய்தியை படிக்கின்றார்கள். தொழுகையில் இருக்கும் போது எதை நினைப்பார்கள்? சுன்னத்து தொழுகையை கூட மறந்துவிட்டு அந்த பத்திரிகைகளை அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் பரவலே வந்து நின்றால் எதை நினைவு கூறுவார்கள் என்று பாருங்கள். தொழுகை முடிந்தவுடன் மிச்சம் வைத்துவிட்டு அந்த செய்திகளை படிப்பதற்கு விரைகிறார்கள். யார் அப்பாலும் இது யாருடைய பள்ளிவாசல்? இது யாருடைய பள்ளிவாசல்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அன்னல் மசாஜிதல் இல்லா ஃபல தஜ்ஊ மஅ அல்லாஹி அஹதா, சூரத்துல் ஜின். அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அல்லாஹ்வை மட்டுமே அங்கு அறையுங்கள். இப்ப யா முஹியுதீன் யா அப்துல் காதர் ஜிலானி என்று அழைத்தால் மட்டும்தான் தப்பு? அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய மற்ற செய்திகள் எது வேண்டுமானாலும் அங்கே பரிமாறப்படலாம், அதற்கு அனுமதி இருக்கிறதா? இந்த ஆகமான விஷயங்களை எல்லாம் வீடுகளிலே அதற்கென உள்ள நூலகங்களிலே வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹுடைய பள்ளிவாசல் அல்லாஹுவை வணங்குவதற்காக இங்கே வருகிறோம். முஸ்லிம்களுடைய இம்மை மறுமையினுடைய பிரச்சனைகளை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்காக வருகிறோம். அத்துணை ஆசாபாசங்களும் இன்னும் எந்த அளவிற்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், எத்துணை அன்றாட பத்திரிகைகள் அங்கே குமிந்து கிடக்கின்றன. குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் நியூஸ் பேப்பர்கள் அதில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆடப்படும் நதியின் பண், அது ஒரு சிலையின் உருவம் இருக்கும், இல்லாத ஒரு நியூஸ் பேப்பரை காட்ட முடியுமா? இதெல்லாம் அழிப்பதற்காக உருவப்பட்டுடைய வல்லை கொண்டு ஒரு சிலை அந்த அல்மாரிக்குள் பூட்டி வைத்தால் தப்பு கிடையாது, வெளியில் வைத்தால் தான் தப்பா? இவற்றும் சிந்திக்கிறது பேசக்கூடியவர் அவனுடைய பரிசுமைப்படுத்த வேண்டும். சிற்புடைய ஆசாபத்தினுடைய அலாச்சாரத்தினுடைய ஒவ்வொரு கரைகளை விட்டு அன்புக்குரியவர்களை நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், வணக்க வழிபாட்டின் பக்கம் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, நம்முடைய தேட்டம் எப்படி இருக்கிறது, நம்முடைய துடிப்பு எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்கின்றான் நபிக்கு, நபியே உங்களுடைய மற்ற வேலைகளை முடித்துக் கொண்டால் சொன்னால் என்ன சிரமத்தை உணர்வது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் அல்லவா, தனது தோழருடனே கபரை நோக்கி பயணம் சென்ற பொழுது, இன்னா கத் பலக்னா மின் கபரினா ஹாதா நஸபா, இந்த பயணத்தில் நாங்கள் பெரிய கஷ்டத்தை அடைந்து விட்டோம். கொள்வது ஒரு பல படுத்திருக்கக்கூடிய பலகையை நிறுத்தி வைப்பதற்கு பேர் என்ன சொல்வார்கள், நசப் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், படுத்திருக்கக்கூடிய பலகையை நிறுத்தி வைப்பதை போன்று கலைப்படையை செய்யுங்கள், நின்று நின்று உங்களை கலைப்படையை செய்யுங்கள். வணக்க வழிபாட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களா இல்லையா? எப்படி வணங்கினார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா செய்தார்கள். ரசூலுல்லாஹ் இரவிலே சொல்வார்கள், அவர்களுடைய இரண்டு பாதங்களும் வீங்கிவிடும். ரசூலுல்லாவை பார்த்து மனைவிமார்கள் அதுபோன்று தங்களை வணக்க வழிபாட்டிலே ஈடுபடுத்திக் கொண்டார்கள். சஹீஹ் புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார் ஜெயலவி பற்றி வரக்கூடிய செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளியினுடைய ஒரு கம்பு தூணிலே ஒரு கயிறு கட்டப்பட்டுள்ளது. ஒரு தூணிற்கும் இன்னொரு தூணிற்கும் இடையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மா ஹாதல் ஹபல், இந்த கயிறு என்ன என்பதாக. மனைவிமார்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவி செய்யக்கூடிய வேலை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எதற்காக இங்கே வந்தார்? இரவில் அவர் தொழுவதற்காக அங்கு எடுத்துட்டு வந்து விடுகின்றார். இரவிலே தொழுவதற்காக அங்கே வருகிறார். இன்னும் நின்றை கூட்டு அந்த கழுத்தை பிடித்து தாங்கிக் கொள்ளுகிறார். உங்களுக்கு கொஞ்சம் சௌகரியத்தையும் ஏற்பட்டுள்ளதாக வாழ்க்கையில் என்று நாம் பார்க்கிறோம். அந்த செயல்பாடுகளை அவன் நமக்கு இருக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹுவை வணங்கலாம். நம்முடைய பொருள்களை அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்வதன் மூலமாக இன்னும் ஏராளமான வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. سورة العنكبوت نريد كريس وسلم الله يقول لك جندان நீங்கள் என்னை அடைவதற்காக முயற்சி செய்யுங்கள், நான் அதற்குரிய வழிகளை உங்களுக்கு திறந்து தருகிறேன். யார் நம்மிலே முயற்சிகள் செய்வார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை திறந்து தருவோம். இத்தகைய நல்லோருடன் அல்லாஹ் இருக்கின்றான். இந்த இடத்தில் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், நீங்கள் முயற்சி செய்தால் நன்மைக்குண்டான வழிகள் ஏராளம். யாருக்கு உடல் ஆற்றல் இருக்குமோ, நின்று தொழ முடியுமோ, தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை அன்பை அடையலாம். பொருள் இருப்பவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய அன்பை அடையலாம். கல்வி உள்ளவர் மக்களுக்கு அதை போதிப்பதன் மூலமாக நன்மை அடையலாம். வசதியிலே பதவியிலே இருப்பவர் தன்னுடைய பதவியின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹுடைய அருளை அன்பை அடையலாம். இப்படி அல்லாஹுடைய அருளை அன்பை அடைவதற்குண்டான வழிகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அதற்கு முயற்சி செய்பவர் வேண்டும், அதற்குண்டான முயற்சிகளை கொண்டு வர வேண்டும். இன்று அல்லாஹுடைய அந்த வணக்க வழிபாடுகள் என்ற அந்த கடமைகள், அல்லாஹ் நம் மீது ஏற்படுத்திய கடமைகள், இந்த கடமைகளில் மூன்று விஷயங்களையும் அந்த மூன்று விஷயங்களில் நம்முடைய சமுதாயத்தின் நிலைப்பாட்டையும் நாம் ஓரளவு தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது கடமை என்ன? இன்று மக்களுக்கு அல்லாஹுடைய கடமை என்று சொன்னால் எத்தனையோ கடமைகளை எண்ணுவார்கள், ஆனால் மிக முக்கியமான ஒன்றை மறந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு நம்முடைய சபையிலேயே கேட்கலாம், அல்லாஹுடைய கடமைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எதை கொண்டு ஆரம்பிப்பீர்கள் நீங்க சொல்றீங்களா?
அல்லாஹ்வுடைய கடமை இல்ல சொல்லுங்க, வேற யாராவது தம்பி நீங்க சொல்லுங்களேன். அப்படியே நான் அல்லாஹ்வுடைய கடமைகள் நோன்பு இருக்கிறது. இப்படி பாருங்கள், இன்னும் நம்ம கேட்டுக்கொண்டே போகலாம், ஆனா ஒரு விஷயம் அங்க பாக்கியாக இருந்து கொண்டே இருக்கும். என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலேயே அல்லாஹ்வுடைய கடமைகளிலேயே மிக மிக முக்கியமான முதலாவதான கடமை தௌஹீத். என்ன தௌஹீத், لا اله الا الله بني الاسلام على خمس شهاده ان لا اله الا الله அல்லாஹுவை மட்டுமே வணங்குவது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஈமானுடைய அந்த கடமைகளை, ஈமானுடைய அந்த தன்மைகளை உள்ளத்திலே கொண்டு வருவது. எங்கிருந்து நாம் அறிகிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதிடத்திலே கேட்கின்றார்கள். இந்த இந்த பாடத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக வரக்கூடிய பல ஹதீஸுகள் நமக்கு பல கருத்துக்களை தருகின்றன. முஆத் யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கத்திற்குரிய விருப்பத்திற்குரிய தோழர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் முஆதுடைய கையை பிடிக்கின்றார்கள். يا معاذ اني احبك في الله معاذ الله இருக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். الله اكبر எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அல்லாஹுடைய நேசர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரின் கரத்தை பிடித்து சொல்கின்றார்கள், முஆத் அல்லாஹ்விற்காக நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னி உஹிப்புக பில்லா. முஆத் அழுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய நேசம், அல்லாஹு அக்பர், அல்லாஹுடைய நேசம் கிடைத்துவிட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால் அல்லாஹ்வுடைய நேசம், நானும் உங்களை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள், அன்பை உணர வேண்டும் சகோதரர்களே. எப்படி மனைவியின் மீது இருக்கக்கூடிய அன்பை உணர்கிறோமோ, பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய அன்பை உணர்கிறோமோ, அதற்கப்பால் அவற்றை விட மேலாக அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அன்பை இந்த கல்வி உணர வேண்டும், ரசூலின் மீது இருக்கக்கூடிய அன்பை உணர வேண்டும், இந்த மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை உணர வேண்டும். எப்போது அந்த அன்பை உணர்வோமோ அன்று நாம் ஈமானுடைய சுவையை ருசிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், தலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவதி மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா ஸிவாஹுமா. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மற்ற அனைத்தையும் விட, அனைவரையும் விட இந்த கல்புக்கு மிக விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பை நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அதற்குண்டான பயிற்சியை எடுத்து பாருங்கள். என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறதா, உணர வேண்டும். அன்பு என்றால் உணர்கிறோமா இல்லையா, தாயின் மீது உள்ள அன்பை, தந்தையின் மீது உண்டான அன்பை, பிள்ளைகள் மீது உண்டான அன்பை, அதே அன்பு என்ற வார்த்தை தான் இன்னும் பயன்படுத்தப்படுகின்றது. அன்பு மிகைக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அந்த துஆவை நீ மறக்காமல் ஓது. என்ன துஆ சொல்லிக் கொடுத்தாங்க, இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய துஆவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவையும் கொஞ்சம் எடை போட்டு பாருங்கள். இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் கேட்பது அதிகமா, மறுமைக்காக நாம் கேட்பது அதிகமா? இந்த உலகத்திற்காக நாம் கேட்பதுதான் அதிகம். மறுமை விஷயத்துல ரொம்ப அலட்சியமாக சொல்லிவிடுவார்கள் நம்மிலே பல, அது அல்லாஹ் பார்த்துப்பான் நமக்கு. அதை பார்த்துக் கொள்ளக்கூடிய அல்லாஹ் இந்த அற்பமான துன்யாவை பார்த்துக் கொள்ள மாட்டானா? அதற்கு மட்டும் கெஞ்சுகிறோமே அல்லாஹ்விடத்திலே, மறுமை என்று வந்துவிட்டால் மட்டும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். துன்யாவை நான் தான் பார்க்க வேண்டும். என்ன நீங்கள் என்ன இந்த துன்யாவிற்காக அல்லாஹ் படைத்த ரப்பா நீங்கள்
சொல்லித் தருகின்றார்கள். யா முஆஸ், உனக்கு நான் வாசகத்தை சொல்லித் தருகிறேன், நீ அவற்றை கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய். என்ன துஆ? அல்லாஹும்மா அஇன்னி, அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். துஆவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய், உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய், உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு எனக்கு உதவி செய். எதை பற்றி உண்டான துஆ? மறுமையை பற்றி உண்டான துஆ, படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான துஆ, படைத்த நோக்கத்தை அழகிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாட சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்மிலே எத்துணை பேர் யாருதான் என்னை உண்மையான தொழுகையாளியாக ஆக்கு, யாருதான் என்னை முழுமையான மூமினாக ஆக்கு, உன்னுடைய கடமைகளை அழகிய முறையில் செய்யக்கூடிய உண்மையான முஸ்லீமாக ஆக்கு, இணைவிட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மந்தாடி இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்துணை முறை இதற்காக நாம் அழுதிருக்கிறோம், எவ்வளவு நேரங்களை இதற்காக நாம் செலவழித்திருக்கிறோம். தௌஹீதுவாதிகள் என்று சொன்னால், அதற்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். முவஹ்ஹிதுகளுடைய தந்தை, முவஹ்ஹிதுகளுடைய இமாம் அல்லாஹ் அவர்களுக்கு பெயர் வைக்கின்றார் முவஹ்ஹித் என்பதாக. ஹனீப் முஸ்லிம், ஷிர்க் என்பதை அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒன்று. அல்லாஹ் அவரை புகழ்கின்றார். அவர் தன்னை பற்றி சொல்லவே, லம் யக்கு முஷ்ரிகன், லம் யக்கு மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் ஷிர்க் செய்பவர்களின் கூட்டத்தை சேர்ந்தவர் அல்ல. அவரை எனக்காக நான் கலப்பற்ற முறையிலே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அந்த நபி இப்ராஹிம் எப்படி அழுவார்கள் தெரியுமா? சூரா இப்ராஹிம் எடுத்து படித்து பாருங்கள். வஜ்னுபுனி வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இந்த துஆவை கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இப்படி ஒரு துஆ இருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? யா அல்லாஹ், சிலைகளை வணங்குவதை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள். யார் கேட்கிற துஆ? அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், என்னை மட்டுமல்ல என்னுடைய பிச்சலங்களையும் பாதுகாத்துக்கொள். வஜ்ருபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம் ரப்பி இன்னஹுன்ன அஃலன கதீரன் மினல் ஜின் வல் இன்ஸ். யா அல்லாஹ், அதிகமான ஜின்களையும் மனிதர்களையும் இந்த சிலைகள் கெடுத்து விட்டன, என்னை பாதுகாத்துக் கொள் இறைவா. அடுத்து எப்படி துஆ கேட்கின்றார்கள்? வஜ்அல்லி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி.
اللهم صل على محمد. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், வஜ்அல்லி முகீம ஸலாத்தி வ மின் ذுரியத்தி. யா அல்லாஹ், தொழுகையை முறையாக நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு. நம்ம செஞ்சிருக்கிறோம் துஆ. யா அல்லாஹ், ஐங்கால தொழுகையை ஜமாஅத்துடனே எந்த குறைகளும் இல்லாமல் உனது உள்ளத்துடனே தொழக்கூடியவனாக என்னை ஆக்கு. அதற்குண்டான முக்கியத்துவம் இருந்தால் தானே அது நாவிலே வரும். இன்றைக்கு இன்ஷால்லாஹ் அடுத்து பார்க்க இருக்கின்றோம், ஜமாஅத்து தொழுகைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை முக்கியத்துவம் என்பதே கிடையாது. எப்ப வேணாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் ஜமாஅத் வைத்துக் கொள்ளலாம். யா ரப்பல் ஆலமீன், இது எந்த குர்ஆன் ஹதீஸுடைய சமுதாயம்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கிய குர்ஆன் ஹதீஸுடைய சமுதாயமா, அல்லது மனைச்சைக்கு ஏற்ப குர்ஆன் ஹதீஸை உழைத்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமா? இது நம்முடைய அழகல்ல. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த துஆவையும் அதைத் தொடர்ந்து சில விஷயங்களையும் பார்ப்போம். இப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகின்றார்கள். ஒரு பயணத்திலே சென்று விட்டு திரும்ப வரும் பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தன் சந்தர்ப்பத்தை தேடுகின்றார்கள். எப்படியாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட வேண்டும். எதை காட்டுகிறது? அந்த தோழர்கள் அந்த நபியின் மீது வைத்திருந்த அன்பை, பாசத்தை, அந்த நெருக்கத்தை, உயிரை விட உயர்வாக அந்த நபியை மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார் அல்லவா? அந்த கட்டளைக்கு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள் என்பதை காட்டுகின்றனர். எந்த வசனத்தில் சொல்லுகின்றார்? உயிரை விட நபியை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இருக்காத முதல்ல சொல்லுங்க. இருக்கா? இல்ல சொல்லுங்க. உயிரை விட அதிகமாக நபியை நேசிக்க வேண்டும். நம்முடைய உயிரை விட நமக்கு நெருக்கமாக நபியை தான் வைக்க வேண்டும். 33 சூரத்துல் அஹ்சாப், சூரத்துல் அஹ்சாப் உடைய 6வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபியுடைய பெருமையை பேசும் சமுதாயமே, நபிக்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்லும் சமுதாயமே, எந்த நிலையில் இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்கின்றான், நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நெருக்கமானவர். இதை தங்களது வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டியவர்கள் தான் அந்த தோழர்கள். அபூ தல்ஹாவை எடுத்துக் கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், நஹ்ரி தூன நஹ்ரிக் வ ஸத்ரி தூன ஸத்ரிக். யா ரசூலல்லாஹ், எனது கழுத்தை கொடுப்பேன், உங்களது கழுத்தை நோக்கி ஒரு அம்பு வந்தால். யா ரசூலல்லாஹ், எனது நெஞ்சை காக்குவேன், உங்களது நெஞ்சை நோக்கி ஒரு அம்பு வந்தால். செய்தார்கள். தன்னுடைய கேடயம் உடைந்து விட்டவுடனே தனது இரு கரங்களாலும் ரசூலுல்லாஹை நோக்கி வந்த அம்புகளை தடுத்தார்கள். அதிகமான அம்புகள் அவர்களுடைய வலதுகரத்திலே தைத்து விட்டதால் அவர்களது கை செயலிழந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூ தல்ஹாவிற்கு கட்டாயம் கிடைத்துவிடும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், எது கட்டாயம் கிடைக்கும்? சொன்னார்கள், வஜபத்தில் ஜன்னா, சொர்க்கம் கட்டாயம் கிடைத்து விட்டது. அந்த தோழர்கள் சந்தர்ப்பத்தை தேடுகின்றார். முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, நெருக்கமாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்விற்கு அருகில் செல்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள், அதை நான் செய்தால் சொர்க்கத்தில் நான் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு நான் நுழைய வேண்டும். அந்த செயல் என்னை சொர்க்கத்திலே நுழைக்க வேண்டும், நரகத்தை விட்டு என்னை தூரமாக்க வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்ன? பொதுவாக மற்றவர்களை அவர்கள் தங்களுடைய ஆலயங்களை அணுகுவது, அதில் எங்களுக்கு ஏதாவது தாய் தெளிவு கொடுக்க மாட்டீங்களா? கடையில் பறக்கத்து வர்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது துவா சொல்லி தர மாட்டேங்கிறீங்களா? வியாபாரம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய நினைவு இருக்காது. துன்யா வாழ்க்கையை தவிர வேறு நோக்கமே அவரிடத்தில் இருக்காது. எப்போது பார்த்தாலும் காசு பணம் வியாபாரம், காசு பணம் வியாபாரம், எவ்வளவு அதிகமாக சம்பாதிப்பது. அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்களை நபியை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இதுதான் இவர்களுடைய கடைசி அறிவினுடைய முதிர்ச்சி, இவ்வளவுதான். இதுக்கு மேல அவர்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு உலக வாழ்க்கையின் ஆடம்பரத்தை தான் தெரியுமே தவிர மறுமையை பற்றி உண்டான அறிவு இவர்களிடத்தில் இருக்காது. எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாருங்கள், நான் செய்தால் அந்த செயல் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைக்க வேண்டும், நரகத்தை விட்டு அது என்னை தூரமாக்க வேண்டும். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு செய்தியை அல்லவா நீர் கேட்டுவிட்டீர். அவ்வளவு சாதாரண விஷயமா? இன்னைக்கு சில பேர்த்து பெரிய அவர்கள் மதிப்பாக வைத்து மதித்து வைத்திருக்கக்கூடிய பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய பெரிய காலேஜ், அங்க ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா ரொம்ப சர்வசாதாரணமா கேட்டீங்களே நீங்க. அங்க சீட்டு வாங்குறது என்ன ரொம்ப ஈஸியான வேலையா? அங்க இடம் வாங்குறது என்ன ரொம்ப ஈஸியான வேலையா? அன்பிற்குரியவர்களே, எங்கு வேண்டுமானாலும் இடம் வாங்கிவிடலாம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம் வாங்க வேண்டும். எங்கே? ஜன்னத்துக்குள், நிரந்தரமான அந்த சொர்க்கத்திலே. எங்கே அல்லாஹ்வின் முகத்தை பார்க்க முடியுமோ, எங்கே அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பார்க்க முடியுமோ, எங்கே அல்லாஹ்வின் பேச்சை கேட்க முடியுமோ, எங்கே அல்லாஹ்வின் அன்பை பெற முடியுமோ, அந்த இடத்திலே இடம் வாங்க வேண்டும். அந்த இடத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கேட்டாங்க, அந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேணா எவ்வளவுன்னு சொல்லி. மதுரையில் ஒரு மெயினான ஒரு மேஜர் இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப ஹாட் பிளேஸ், ஒரு 10,000 ரூபா இருக்குமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு? சரி 1,00,000 ரூபா வச்சுக்கண்ணா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை 1,00,000 ரூபா. சரி, இங்கேருந்து நேராக போயிடுங்க லண்டன் நியூயார்க், ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேலை $100,000 வாங்க முடியுமா? முடியாதா? அதை வாங்கறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க, வாங்கலாம். இப்படி உலகத்தில் எதை வேண்டுமானாலும் மதிப்பு போடலாம், அதை வாங்குவதற்கு ஆறுதல் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பார்வையிலே சொர்க்கத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு விலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸஹீஹ் புகாரி எடுத்து படித்து பாருங்கள் சொர்க்கத்துடைய பாடத்தை. وَلَمَوْضِعُ صَوْتِ أَحَدِكُمْ فِي الْجَنَّةِ خَيْرٌ مِنَ الدُّنْيَا وَمَا عَلَيْهَا. ஆடு மாடுகளை அடிப்பதற்கு சாட்டையை பயன்படுத்துவார்கள், அது எவ்வளவு பெருசு இருக்கும்? மேக்சிமம் அதிகமா ஒரு 3 ஸ்கொயர் ஃபீட், சரியா? இந்த 3 ஸ்கொயர் ஃபீட் உடைய இடத்தும் சொர்க்கத்தினுடைய இடத்திற்கு உண்டான விலை இருக்கிறதே, ஒட்டு மொத்தமாக உங்கள் துன்யாவை அள்ளி தந்தாலும் அற்பமானது இந்த விலை, அதை விட உயர்வானது சொர்க்கத்திலே உங்களுக்கு அந்த இடம் கிடைப்பது. துன்யான்னு சொன்னா இந்த 7 கண்டங்கள், அதிலே மக்களுடைய கையில இருப்பது. இன்னும் மக்கள் எத்தனையோ கஜானாக்களை செல்வங்களை பூமியிலிருந்து எடுக்காமல் இருக்கிறார்களே, அதையும் அள்ளிக்கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் ஒரு தட்டிலே வைத்து சொர்க்கத்தினுடைய அந்த இடத்தில் ஒரு சாட்டை கம்பனுடைய இடம் அளவிற்கு இடம் கிடைப்பதிருக்கிறது. இந்த உலகம் அல்ல, இந்த உலகம் அனைத்தை விட சிறந்தது. இன்னும் சொன்னார்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாரே, அவருடைய முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்தினுடைய மதிப்பு இந்த சூரியன் உதிக்கும் உலகத்தை விட மதிப்பிலே மதிப்புடையது. அதை உணர்ந்திருந்த காரணத்தால், சொர்க்கம் என்ன என்று புரிந்திருந்த காரணத்தால், அதன் மீது உண்டான ஆசையின் காரணத்தால் முஆத் கேட்கின்றார் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கேட்டது சாதாரண செய்தி அல்ல, மிகப்பெரிய ஒரு செய்தியை கேட்டுவிட்டு. ஆனால் وانه لا يسير على من يسره الله عليه, யாருக்கு அல்லாஹ் லேசாக்கி விட்டானோ அது அவருக்கு லேசாகிவிடும். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலே நன்மைக்குண்டான சேட்டம் இருந்தால் அல்லாஹ் நன்மைகளை நமக்கு இலகுவாக்கி கொடுப்பான். உள்ளங்களிலே பாவத்தின் மீது மோகமும் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறுபாடாக மாறுபட்டு நடப்பதற்குண்டான ஆசை இருந்தால் அதைத்தான் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் வரும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தானோ அவர்களுக்கு அது லேசாகிவிடும். எதற்கு பின்பு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள்? இதற்கு தப்பான அர்த்தம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப அல்லாஹ் லேசாக்கினால் நான் தொழுவேன், அல்லாஹ் லேசாக்கினால் நான் வணக்க வழிபாடுகளை செய்வேன் சொல்லிவிட்டார்களே, இப்படி யார் புரிவார்கள்? யாருடைய புத்தியில் கோணல் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்திலே மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தான் இப்படி விளங்குவார்கள். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத்துடைய அந்த ஆசைக்கு பிறகு சொல்லியதிலிருந்து தெரிகிறது. முஆதே, அந்த தேட்டம் உனக்கு வந்துவிட்டால் அல்லது அந்த தேட்டம் யாருக்கு வந்துவிடுமோ நிச்சயம் அவருக்கு அல்லாஹ் அதை லேசாக்கி கொடுப்பார். இப்படித்தான் ஹதீஸை புரிய வேண்டும். முதல் பகுதி என்ன, கடைசி பகுதி என்ன என்பதை இணைத்து அந்த ஹதீஸினுடைய கருத்தை விளங்க வேண்டுமே தவிர ஒரு வார்த்தையை மட்டும் தனியாக பிரித்துக் கொண்டு மனைச்சைக்கு ஏற்ப அதற்கு விளக்கம் சொல்லக்கூடாது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய பதில் என்ன, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர். முதல் செயல் என்ன, தௌஹீத். வணக்க வழிபாடுகளை அல்லாஹுவிற்கு மட்டுமே கலப்பற்றதாக ஆக்குவது. நீங்கள் கேட்கலாம், அல்லாஹுவை வணங்குகிறோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், ஆனால் இந்த ஷிர்க் என்றால் என்ன, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இரண்டையும் சேர்த்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்கி விடாதீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் மட்டும்தான் இப்படி இருக்கிறதா? இல்லை அன்பிற்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றானோ அங்கே ஷிர்க்குடைய விபரீதத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான். இந்த சமுதாயத்திலே அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுடைய எழுச்சிக்கு பிறகு, குர்ஆன் ஹதீஸுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு மக்களில் பலர் ஷிர்க்குடைய விபரீதத்தை புரிந்து கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இறை வைக்கும் செயல்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நீங்கள் சொல்லிவிட முடியுமா இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் என்று? யார் இவர்கள்? நூற்றிலே 5 பேர் அல்லது 10 பேர். மிச்சம் உண்டான பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய சமுதாயம் எங்கே இருக்கின்றார்கள்? ஷிர்கிலே இருக்கிறார்கள். எத்தனை வகையான ஷிர்க்குகள்! ஷிர்கை பற்றி அறியாமையிலே இருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக. என்ன செய்கிறார்கள்? நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகுங்கள், ஷிர்க்கெல்லாம் ஒழிந்துவிடும் என்பதாக. ஷிர்க் செய்பவர்களை கண்டிக்காதீர்கள், ஷிர்க்கை தடுக்காதீர்கள். தீமைகளை தடுப்பதால் சமுதாயத்திலே பிரச்சனை வரும், சமுதாயம் பிளவுபட்டுவிடும். எனவே நீங்கள் தீமைகளை கண்டிக்காதீர்கள், ஷிர்கை சொல்லாதீர்கள். தர்காவிலே தர்காவிற்கு ஒருவன் சென்று சுஜூது செய்கின்றான், அவனை கண்டிக்காதீர்கள். அவுலியாக்களிடத்திலே துஆ கேட்கின்றான், அதையும் கண்டிக்காதீர்கள். தாயத்துகளை தகடுகளை தொங்க விட்டுக் கொள்கிறான், அதையும் கண்டிக்காதீர்கள். கபர்களுக்கு சென்று வருகிறான், அங்கே வரக்கத்து கிடைக்கும் என்பதாக, அதையும் கண்டிக்காதீர்கள். தொழுகைக்கு வாருங்கள் போதும், எல்லாம் நிறைவேறிவிடும். என்ன இபாதா இது? இது வணக்கமா? இது வழிபாடா? யோசித்து பாருங்கள், இந்த வழிபாட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான், சத்தியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் இறக்கி இருக்கக்கூடிய குர்ஆனின் ஒளியிலே நான் சொல்லுகின்றேன், இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவர் தொழுகிறார், ஆனால் ஷிர்க்கை நியாயப்படுத்துகின்றார். அந்த ஷிர்க்கை கண்டிப்பது கிடையாது, அந்த ஷிர்க்கை ஷிர்க்காக அவர் பார்ப்பது கிடையாது. அந்த ஷிர்க்கை பார்த்து மௌனம் காக்கின்றார் அல்லது அதை கண்டிப்பதை தவறு என்று சொல்கிறார் என்று சொன்னால், இவர் அல்லாஹுவை வணங்கவில்லை, இவர் வேண்டுமானால் தன்னை ஏமாற்றிக் கொள்கின்றார், ஏமாற்றிக் கொள்கின்றார் என்ற பொருள் வரும். அல்லாஹுவை வணங்குகிறார் என்ற பொருள் வராது. அல்லாஹ் எப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? தூய்மையான வணக்க வழிபாடு. ஒரு சூராவை படித்து பாருங்கள், சூரா சுமர் 39வது அத்தியாயம். எத்துளை முறை தெரியுமா, தூய்மையான வணக்கம், தூய்மையான இபாதத், கலப்பட்ட வணக்க வழிபாடு, கலப்பட்ட இறை வணக்கம் தான் எனக்கு தேவை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவனை கலப்பற்ற முறையிலே நான் வணங்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை இடப்பட்டுள்ளது. எத்துளை முறை இந்த வாசகத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். நீங்கள் அதிகமாக ஓதக்கூடிய சூரா, சூரா அல் பைக்கினா, லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். அப்படியே தொடர்ந்து ஓதிவார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. அல்லாஹு அக்பர். அடுத்து என்ன சொல்கிறான், ஹுனஃபா வயுகீமு ஸ்ஸலா. குர்ஆனை கையில் எடுத்து திறந்தால் தானே அன்பிற்குரியவர்களே நேர்வழி கிடைக்கும். குர்ஆனை படிக்க வேண்டாம், குர்ஆனை துறக்க வேண்டாம். குர்ஆனை படித்தால் வழிகட்டி விடுவார்கள். குர்ஆனை மக்களுடைய கையில கொடுக்காதீர்கள். அதை அதனுடைய அரபி வாசகங்களை மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள், அதனுடைய பொருளை உணராதீர்கள். எங்கிருந்து ஈமானை படிப்பார்கள் இந்த கூட்டம், எங்கிருந்து ஈமானை கற்க போகிறார்கள்? ஈமானுக்காக இலக்கிய வேதத்தை படித்தால் வழிகேடு வரும் என்று சொல்கிறார்களே, எதை ஈமானில் இவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள்? தங்களது நஃப்ஸை அவர்கள் கேட்டு பார்க்க வேண்டாமா? குர்ஆனுடைய அர்த்தங்களை தெரிந்திருந்தால் இந்த தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. அல்லாஹ் என்ன சொல்கிறார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா. யாருக்காவது அர்த்தம் தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. ஆசையா இருக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து கேட்கணும்னு சொல்லு. அதான் இப்படி சொல்ற பாருங்க, எப்படிப்பட்ட அழுத்தம் பாருங்கள், எப்படிப்பட்ட தர்க்கத்துடனே அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் பாருங்கள். வமா உமிரு மக்களுக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு மக்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இல்லா பின் வரக்கூடிய செய்தியை தவிர. என்னது வணங்க வேண்டும் என்று சொல்லி திருந்தவில்லை. இந்த இபாதத்தை எனக்கு மட்டுமே செய்யுங்கள் அதுடன் நிறுத்திக் கொண்டானை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே இறை வணக்க வழிபாட்டிலே உறுதியாக இருங்கள். இத்துணை விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். அல்லாஹுவை வணங்குவது ஷிர்க்கை விட்டு விலகுவது, ஷிர்க்கை கண்டிப்பது. இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க்கை கண்டிக்காமல் குர்ஆனில் சொல்லவில்லை. ஆனால் சமுதாயத்தில் ஒரு பெரும் கூட்டம் ஷிர்க்கை பற்றி உண்டான அந்த விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பயங்கரமான நோய், எய்ட்ஸை விடக்கூடிய நோய், காலராவை விடக்கூடிய நோய், எத்துணை நோய்கள் வேண்டுமானாலும் வரலாம். அதனுடைய கடைசி முடிவு என்ன? மரணம். ஆனால் சிறுக்குடைய முடிவு என்ன? ஒரு மனிதன் சிறுக்கிலே சிக்கிக் கொண்டால் அதனுடைய முடிவு என்ன? நரகம். எப்படிப்பட்ட நரகம்? நிரந்தரமான நரகம். ஒரு பெரும் கூட்டம் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய பள்ளியை அறியாமல் சமாதிகளிலே சென்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று நோய் நிவாரணையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று வரக்கத்துகளை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்று பிரார்த்தித்தால் அவர்களுடைய பரிந்துரையால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நம்பி இருக்கின்றார்களே. அன்பிற்குரிய வாக்க அறிஞர்களே, இஸ்லாமிய அழைப்பாளர்களே, இது ஷிர்க்காக உங்களுக்கு தெரியவில்லையா? இது ஷிர்க் இல்லையா? யோசித்து பாருங்கள். இதைவிட ஒரு பெரிய ஷிர்க் என்ன இருக்க முடியும்? காரணம் என்ன தெரியுமா? ஈமானுக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்பட்டதால் ஷிர்க்கை விலகிக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு நிலைமையாகிவிட்டது. காஃபிர்கள் மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை மறுத்தார்களா? இல்லை. இதே சூரா ஸுமர் எடுத்து படித்து பாருங்க. நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் வான பூமிகளை படைத்தவன் யார் என்று அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் என்று. மறுக்கவில்லையே. லாபம் நஷ்டம் அல்லாஹ்வை கொண்டு வருகிறது என்று நம்பி இருந்தார்கள். இந்த உலகத்துடைய காரியத்தை முடிவு செய்பவன் அல்லாஹ் என்று நம்பி இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, தௌஹீது ருபூபியாவிலே அங்கே ஷிர்க் வரவில்லை. எங்க ஷிர்க் வந்தது? தௌஹீது உலூஹியா, வணக்க வழிபாடு. இதை யாருக்கு செய்வது என்பதில் தான் அங்கே ஷிர்க். ما نعبدهم إلا ليقربونا إلى الله زلفى. இது சூர ஜுமருடைய ஆரம்பம். அல்லாஹ் சொல்கின்றார், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால், இந்த சிலைகளை ஏன் இப்படி மதிக்கிறீர்கள், இந்த சிலைகளை ஏன் நீங்கள் இப்படி வணங்குகிறீர்கள் என்று அதற்கு சொல்லுவார்கள். எதற்காக? எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக. இன்று கபர்களிலே சென்று குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதே பதிலைத்தான் சொல்லுகிறார்கள். என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த சிறுக்குடைய விபரீதம், இதனுடைய மோசமான தன்மை என்ன தெரியுமா? லுக்மானுடைய உபதேசத்தை படித்து பாருங்கள். அல்லாஹ் லுக்மானுடைய அந்த உபதேசத்தை நமக்கு உபதேசமாக சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பேச்சினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த தௌஹீதுடைய பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டும். ஒரு காலத்திலே சிந்தை சிந்தைக்கும் சந்தைகளுக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த பிரச்சாரம் பிரதிபலிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்று அடங்கிவிட்டது, இன்று தொய்வடைந்து விட்டது. இல்லை, தொய்வடையக்கூடாது. நம்முடைய பிரச்சாரத்தின் நோக்கம் தௌஹீத், அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் மக்களை அழைப்பது, ஷிர்கை ஒழிப்பது. ஷிர்கை ஒழிக்க வேண்டும் என்ற வெறி ஆரம்பத்திலே வரவில்லையோ, அவன் நபியினுடைய படியை செய்யவில்லை. நபிமார்களுடைய படி என்ன? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள் என்றால் ஷிர்கை ஒழித்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபதேசத்தை பாருங்கள், எப்படி அந்த ஷிர்கினுடைய அந்த விபரீதத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். மகனை அழைத்து சொல்லுகின்றார்கள், உபதேசத்தின் முதல் உபதேசம், யா புனைய்யா, யா புனைய்யா, லா துஷ்ரிக் பில்லாஹ், இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம். மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே. மகனே, அல்லாஹ் இதற்கு இணை வைக்காதே. இணை வைத்தல் மிக கொடிய அநியாயம். இந்த ஷிர்க் லதுல்முன் அஸீம், மிகப்பெரிய அநியாயம். பாருங்கள், சமுதாயத்தில் எந்த ஒரு கருத்து மாற்றுங்கள், சிந்தனை மாற்றுங்கள், ஒரு வார்த்தைக்குண்டான ஒரு 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 அடிப்படைக்குண்டான அர்த்தமே தலைகீழாக மாற்றப்பட்டு விட்டது. சிறுக்கு செய்கிறார்கள் சமுதாயத்தின் தலைவர்கள், சிறுக்கு செய்கிறார்கள் மக்களால் நல்லோர் என்று போற்றப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இணை வைத்தல் மிக கொடிய அநியாயம். எப்படிப்பட்ட அநியாயம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பல உதாரணங்களை கொண்டு நமக்கு விவரிக்கின்றார். சூரா நஹ்லிலே அல்லாஹ் உதாரணம் சொல்லுகின்றார், உங்களிடத்திலே ஒரு செல்வத்தை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகின்றார், உங்களுக்கு நான் செல்வத்தை தருகிறேன். மனிதனே, அந்த செல்வத்தை உனக்கென நான் சொந்தமாக தந்திருக்கும் போது, உனக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது, அதிலே ஒருவரை கூட்டாக்கிக் கொள்வதற்கு நீ விரும்புவாயா? அதிலே நீ ஒருவரை கூட்டாக்கிக் கொள்வதற்கு ஆசைப்படுவாயா? அப்படி இருக்க எனக்கு நீ கூட்டாளியை ஏற்படுத்துகிறாயே, என்னுடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை பிறருக்கு செய்கிறாயே. எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்கள். இன்ன ஷிர்க லமூமுன் அஸீம், இந்த அநியாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு சொல்லுகின்றார், நபிக்கு சொல்லுகின்றார், சூரா ஸுமருடைய 65வது வசனம், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நபியே, உங்களுக்கு வஹீன் மூலமாக திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறார். என்ன அறிவிக்கப்பட்டு விட்டது? என்ன செய்தி? நபியை நீ இணை வைத்தால், யாரை பார்த்து சொல்கின்றான், நபியே நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல் நாசமாகிவிடும், அழிந்துவிடும், நீ நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவாய். அல்லாஹ் தஆலா நபிக்கு ஷிர்கை பற்றி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். நபியே, லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆஃபர் ஃதுல்கா ஃபி ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா. لا تجعل مع الله إلها آخر فتقعد مذموما مخذولا. نبي الله لن بيرر كنبني بنجي بدادير أبني بنجي بدار نير كيوالا بدوير نير يري بدوير. نبي الله لن بيرر كنبني بنجي بدادير أبني بنجي بدار نرأي نرفيا نيغل كيوالا بدتا بدت يريم بدتا بدت نندك بدت توك يريا بدوير. سورة بني إسرائيل சொல்லுகின்றார்கள், அபூபக்கர் இணை வைப்பதை நீ பயந்து கொள், இணை வைப்பதை நீ பயந்து கொள். இன்னைக்கு நம்மளை யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு ஷிர்கு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார், அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நான் சிறுக்கு செஞ்சிருவனா? என்ன கேள்வி? நானே சிறுக்கு செஞ்சிருவனா? நான் ஹாஜி, நான் எவ்வளவு காலம் மார்க்க பிரச்சாரம் செய்யறேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு. யாரும் அல்லாஹ் யாருக்கு உபதேசம் செய்கிறான்? நபிக்கு உபதேசம் செய்கிறான். நபி அபூபக்கரை அழைத்து உபதேசம் செய்கிறார்கள், அபூபக்கரே ஷிர்கை பயந்து கொள். இந்த நம்மிடத்தில் இந்த பிரச்சாரங்கள் யோசித்து பாருங்கள், யார் செய்கிறார்கள்? எத்தனை முறை நமக்கு அறிவுறுத்த நினைவுறுத்தப்படுகின்றது இந்த விபரீதத்தை பற்றி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்து நடுங்கி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறார்கள் என்று திகைத்த போது சொன்னார்கள், அபூபக்கரே, ஷிர்க் எவ்வளவு மறைவானது தெரியுமா? ஒரு கருப்பு எறும்பு ஒரு சிறிய எறும்பு ஊர்ந்து வருவதை விட மிகவும் மறைவானது. ஒரு கருப்பு எறும்பு, சின்ன எறும்பு உடல்ல ஊர்றது ரொம்ப நேரத்துக்கு தெரியாது, அந்த மாதிரி மறைவானது ஷிர்க் இணை வைத்தல். பயந்து கொள் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வை பயந்து கொள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஏதாவது ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், நாமாக பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், أعوذ بالله من أن أشرك بك شيئا وأنا أعلم وأستغفرك لما لا أعلم. يا الله நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாவல் தருகிறேன். நான் அறியாத நிலையில் நடக்கும் தவறுகளுக்காக உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். எத்தனை வகையான சிறுக்குகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்த்தி செய்கிறார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பணியிடுகிறார்கள், கபர்களுக்கு சமாதிகளுக்கு சென்று பரக்கத்து கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், அங்கே உள்ள சுவர்களையும் கற்களையும் போர்வைகளையும் தொட்டு முத்தம் கொஞ்சுகின்றார்கள், அங்கே இரவு தங்கினால் சுகம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், அங்கே செல்வதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள், அவர்களுடைய பொருட்டால் பிரார்த்தனை கேட்டால் அங்கீகரிக்கப்படும் என்று நம்புகிறார்கள். இவையெல்லாம் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரால் கண்டிக்கப்பட்ட சிறுக்கான விஷயங்கள். அடுத்தது சூனியம் செய்வது, நல்ல நேரம் பார்ப்பது, கெட்ட நேரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி பார்ப்பது, ஜோசியக்காரர்களிடத்திலே செல்வது, மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த பொய்யர்களிடத்திலே செல்வது, சகுனம் பார்ப்பது, தாயத்துகள் அணிவது, தகடுகளை தொண்டவிட்டுக் கொள்வது, உங்களுடைய வரக்கத்தால் இவருடைய வரக்கத்தால் கிடைத்தது என்று நம்புவது, இவையெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே ஷிர்க் என்று கண்டிக்கப்பட்ட விஷயங்கள். இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். என்ன சில வார்த்தைகள் இருக்கிறது, நம்மை அறியாமலேயே நம்மிலே பலர் இதை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். சில பேர்கிட்ட நீங்க கேட்டீர்கள் என்று சொன்னால், நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களான்னு சொல்லி மன்னித்துனாச்சு. ஒரு மணி நேரம் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா சில பேர் எப்படி பதில் சொல்றாங்க? உங்க பரக்கத்தால நல்லா இருக்க. என்ன சொல்றாங்க? உங்க பரக்கத்தால நல்லா இருக்க, உங்க துவா பரக்கத்தால நல்லா இருக்க, உங்க புண்ணியத்தால நல்லா இருக்க. யா ரப்பல் ஆலமீன், இதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கிறார் குர்ஆனிலே ஹதீஸில். எப்படிப்பட்ட வார்த்தை அன்பிற்குரியவர்களே, ஷிர்க்கிற்கு நெருக்கமான வார்த்தை இது. காஃபிர்களிடத்திலே அவர்களிலே ஒருவர் மற்றவரை நீ நல்லா இருக்கிறாயா சௌக்கியமா என்று கேட்டால் உங்க ஆசீர்வாதத்தால் நல்லா இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வார்கள் அல்லவா? அந்த வார்த்தை தான் அரபியிலே அப்படியே மொழிமாற்றம் செய்யப்பட்டு உங்களுடைய துவாபரக்கத்தால் நல்லா இருக்கிறேன் என்று வந்துவிட்டது. முஸ்லிம்களுடைய பண்பு என்ன? தௌஹீத்வாதிகளுடைய பண்பு என்ன? அல்ஹம்துலில்லாஹ், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுடைய கிருபையால், அல்லாஹ்வுடைய அன்புடையால் நான் சுகமாக இருக்கிறேன். சஹாபாக்கள் எப்போதும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ் உங்க துஆ பரக்கத்தால நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் சுகமாகிறேன். சர்வசாதாரணமா இந்த வார்த்தை எவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே வேரூன்றி விட்டது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள் தல்வியாவோதியவர்களாக, ஷிர்க்கு இல்லை அல்லாஹ்விற்கு இணை இல்லை என்று மொழிந்தவர்களாக. நல்லா இருக்கீங்களா ஹஜ்ஜார், எப்படி வந்தீங்க? உங்க துவா பரக்கத்தால் நல்லபடியா வந்துட்டேன், உங்க கிருமையால நல்லா வந்துட்டேன். இப்படி சிறுக்குடிய அந்த செய்திகள் இருக்கின்றன என்பதற்குரியவர்களே, இன்றைய சமுதாயத்தில் இனம் காண முடியாமல், அதை புரிந்து கொள்ள முடியாமல் மக்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருக்கிறது. நேரங்கள் பார்ப்பது, சவணங்கள் பார்ப்பது, துர்க்குறிகள் கெட்டு, இது போன்ற செயல்கள் எத்தனை செயல்கள் மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்கின்றன பாருங்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிறுக்குடிய வகைகள் இத்துடனே முடிந்து விடுவது கிடையாது. அல்லாஹ்வை பயப்படுவது போன்று அவருடைய படைப்பிடங்களை பயப்படுவது சிறுக். யாரை பயப்படுவது போல? அல்லாஹ்வை பயப்படுவது போல அவருடைய படைப்பினங்களை பயப்படுவது. அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது எனக்கு இவரால் ஆபத்து ஏற்பட்டுவிடும், இவரால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை விடுவது, அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அதுபோன்று அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை நிறைவேற்றும் பொழுது ஒருவருடைய அன்பு குறுக்கிடுகிறது, அந்த நேரத்திலே அவருடைய அன்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு மாறு செய்யும் பொழுது அங்கே ஷிர்க் வந்து விடுகின்றது. ஷிர்க் ஃபில் கௌஃப், ஷிர்க் ஃபில் மஹப்பா, ஷிர்க் ஃபில் தவக்குல், ஷிர்க் ஃபில் இராதா. உள்ளத்தால் நம்பிக்கை வைப்பது, என்னுடைய காரியத்தை நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். காரண காரியங்களை நீங்கள் கையாளலாம், ஆனால் இந்த நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, மாஷா அல்லாஹு வஷித்த, நீ அல்லாஹ் நாடினால், நீங்கள் நாடினால் எனக்கு காரியம் நிறைவேறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்அல்தனி லில்லாஹி நித்தா, என்னை அல்லாஹ்விற்கு நிகராக நீ ஏற்படுத்தி விட்டாயா? குல் மாஷா அல்லாஹு வஹ்தா, சொல், அல்லாஹ் ஒருவர் நாடினால் மட்டும் நடக்கும் என்பதாக. சர்வசாதாரணமா இன்றைக்கு பார்க்கிறோம், உங்களை நம்பிதான் வந்த இந்த தேவைக்கு நீங்க உதவி செய்யவில்லை என்றால் எனக்கு வேற யாருமே கிடையாது, நீங்க தான் எனக்கு அல்லாஹ், எனக்கு வானத்திலே, நீங்கள் எனக்கு பூமியிலே, நீங்க தான் அல்லாஹ் எனக்கு நேரடியாக அனுப்பின உதவி, நீங்க இல்லைன்னா எனக்கு வேற யாருமே கிடையாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! இதுவே சிறுக்கு கிடையாதா? இணை வைத்த நண்பிற்குரியவர்கள், இது சிறுக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே கண்டிக்கின்றார், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவனாக இல்லையா? உமைய தவக்கலால் அல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, பொறுப்பு ஒப்படைக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். ஷிர்க்கு தவக்குல், ஷிர்க்கு இராதா. இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதனுடைய நோக்கம் குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும்? யாராக இருக்க வேண்டும்? யார்? அல்லாஹ். قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا اول المسلمين. ஒரு முஸ்லீம் இடத்திலே நீ யாருக்காக வாழ்கிறாய் என்று கேட்டால் அந்த முஸ்லீம் என்ன பதில் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன். உன்னுடைய மரணம் வந்தால் யாருக்காக இருக்கும்? அல்லாஹ்விற்காக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். யார் ஒருவர் இந்த எண்ணமே அவரிடத்திலே கிடையாது, நான் அல்லாஹ்விற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணமே அவருடைய உள்ளத்திலே கிடையாது. சம்பாதிப்பது, மனைவி மக்களுக்கு கொடுப்பது, தானும் செய்ய வேண்டியது, குடும்பத்தார்களுக்கு கொடுக்க வேண்டியது, இப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இவர் யார் அல்லாஹ்வுடைய பார்வையிலே? இவர் யார்? இவர் வேண்டுமானால் கடமையான வணக்க வழிபாடுகளில் சிலவற்றை செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பார்வையிலே இவர் முஸ்லீமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவர் யார்? முஷ்ரிக். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இவர் யார்? முஷ்ரிக். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, காஃபிர்கள் எப்படி வாழ்வார்கள் அந்த உதாரணத்தை சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். மன் கான யுரீது அல் ஹயாத் அத் துன்யா வ ஜீனதஹா நுவஃபி இலைஹி அஅமாலஹும் ஃபீஹா வ ஹும் ஃபீஹா லா யுஃபஸூன். யார் உலக வாழ்க்கைக்காக அதனுடைய அலங்காரத்திற்காக வாழ்கின்றார்களோ அவர்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலியை நாம் உலகத்திலே கொடுத்து விடுவோம், அதிலே அவர்களுக்கு குறைவு இருக்காது. ஆனால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الاخره من خلاق. அவர்களே பலர் அல்லாஹ்விடத்திலே துன்யாவை மட்டுமே கேட்கிறார்கள், அவர்களுக்கு மறுமையிலே எந்த பங்கும் இருக்காது. ومن اراد العاجله عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا ومن اراد الاخره وسعى لها سعيها وهو مؤمن فاولئك كان سعيهم مشكورا. யார் துன்யாவை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களில் சிலருக்கு நாம் நாடியதை கொடுப்போம், ஆனால் நாளை மறுமையிலே கேவலப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே அவர் தள்ளப்படுவார். இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடிய பலருக்கு சிலை வணங்குவது சிர்க் என்று தெரிகிறது, கபருக்கு சென்று நேர்த்தி செய்வது துஆ கேட்பது சிர்க் என்று தெரிகிறது. சிர்க் பில் இராதாவை அறிந்து வைத்திருக்கிறார்களா? உள்ளத்திலே வாழ்க்கையின் குறிக்கோளை அல்லாஹுவாக ஆக்காமல், அல்லாஹுவிற்காக வாழ்கிறேன் என்ற உணர்வு இல்லாமல் துன்யாவையே குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறோமே, இதை சிர்க் என்று அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹுடைய சட்டங்களை மக்களுக்கு பயந்து செயல்படுத்தாமல் விடுகின்றார்களே, இது சிர்க் இல்லையா? அல்லாஹுடைய சட்டங்களை அமல் செய்ய வரும் பொழுது பிறருடைய அன்பின் காரணமாக, பிறருடைய குறுக்கீடின் காரணமாக, அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அந்த சட்டங்களை புறந்தள்ளுகின்றார்களே, இது சிறுக்கு இல்லையா? உதாரணத்திற்கு சொல்வது என்று சொன்னால், நேற்று இந்த பிரச்சனையை நாம் சொன்னோம், தாடி வைப்பது. என்னுடைய மனைவிக்கு பிடிக்கல, அதனால நான் தாடி வைக்கல. என்னுடைய அத்தாவுக்கு பிடிக்கல, அதனால நான் தாடி வைக்கல. என்னுடைய அம்மா சொன்னாங்க, அதனால நான் தாடியை தச்சிட்டேன். இப்ப யாரு ரப்பா ஆகிட்டாங்க? யாரு ரப்பா ஆகிவிட்டார்கள்? அத்தாவும் அம்மாவும் மனைவியும் ரப்பா ஆகிட்டாங்க. யாருடைய அன்பு அங்கே மிகுந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய அன்பை விட தந்தையுடைய அன்பு, தாயுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு. அல்லது பெண்களுக்கு சொல்வதாக இருந்தால், நான் ஹிஜாப் அணிகிறது என் கணவனுக்கு பிடிக்கல, அல்லது என்னுடைய என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு அது பிடிக்கல, அதனால நான் ஹிஜாப் அணிகிறதில்லை. அப்ப இவர்கள் யாரை கடவுளாக்கி கொண்டார்கள்? ரப்பாக இவர்களுடைய சொந்தங்களை, இவருடைய கணவன்களை. அன்பிற்குரியவர்களே, சிறுக்குரிய வகைகள் இப்படி விசாலமாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ஹக், நம் மீது இருக்க நம் மீது கடமையான ஹக்குகளிலே முதலாவது ஹக் தௌஹீத். அல்லாஹுவை எல்லா வழிகளிலும் வணக்க வழிபாடுகள், அது உடல் சம்பந்தப்பட்டவையாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய கல்வி சம்பந்தப்பட்டவையாக இருக்கட்டும், அனைத்திலும் அல்லாஹுவை கலப்பற்றவனாக நாம் ஆக்க வேண்டும். எப்படி செயல்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறோமோ அது போன்று இந்த உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் இவற்றிலும் அல்லாஹ்வை கலப்பற்றவனாக ஆக்க வேண்டும். சிறுக்கிலே இப்போது நான் உங்களுக்கு கூறிய இந்த வகை இருக்கிறது, நம்முடைய மூத்த மார்க்க அறிஞர்கள் மிக துல்லியமாக ஆதாரங்களுடனே இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சிறுப்பில் இராதா நோக்கத்திலே, வாழ்க்கையின் நோக்கத்திலே இணை வைத்தல், பிரார்த்தனையிலே இணை வைத்தல், சிறுப்பில் மஹப்பா நேசித்தலிலே சிறுக்கு வைத்தல், சிறுப்பி தாரா கீழ்படிவது கட்டுப்பட்டு நடப்பதிலே இணை வைத்தல், சிறுப்பி தவக்குள் நம்பிக்கை வைப்பது உள்ளத்தால் ஒருவரை சார்ந்திருப்பது அதிலே இணை வைத்தல், இவையெல்லாம் இணை வைத்தலிலே வரக்கூடிய பெரிய இணை வைத்தல். அதாவது எந்த இணை வைத்தலின் மூலமாக நன்மைகள் அறிந்து ஒருவன் நிரந்தரமாக நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவானோ அப்படிப்பட்ட இணை வைத்தலிலே வரக்கூடிய செயல்கள். யார் ஒருவன் ஒரு முறை வாழ்க்கையிலே இணை வைத்து விடுகின்றானோ அதற்கு தௌபாவை மாவமன்னிப்பு அல்லாவிடத்திலே கேட்கவில்லையோ அவனுக்கு ஏற்படக்கூடிய கதி என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய 72வது வசனம், யார் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விடுகின்றானோ அவன் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை நிரந்தரமாக தடை செய்து விடுவான், அவன் தங்குமிடமாக நரகத்தை ஆக்கி விடுவான். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளில் முதன்மையான கடமை தௌஹீதை முழுமைப்படுத்துவது, ஷிர்க்கை விட்டு நம்மை கலப்பற்றவர்களாக தூய்மையானவர்களாக ஆக்கிக் கொள்வது. அடுத்த கடமை இதே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுக்கு சொல்லுகின்றார்கள், தொழுகையை நிலைநிறுத்துவது. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எப்படி தௌஹீதுடைய விஷயத்திலே இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து நிலவி சமுதாயம் ஷிர்க்கிலே தள்ளப்பட்டிருக்கிறதோ அது போன்றுதான் இந்த தொழுகையுடைய விஷயத்திலும். முதலிலே ஒரு சட்டத்தை அடிப்படையை சொல்லி அடுத்து வசனங்களையும் ஹதீஸுகளையும் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்மிலே பலர் எப்படி விளக்கி வைத்திருக்கிறார்கள், தொழுகையை விடுறது ஒரு பெரும்பாவம். எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க தொழுகையை விடுறது? எப்படி விளங்கியிருக்காங்க சொல்லுங்க, தொழுகை விடுறது என்ன? கேட்கறாங்க உங்கள்ட்ட தொழுகை விடுறது, ஒருத்தர் தொழுகாம இருக்கிறாங்க என்ன செய்வீங்க அவர் அப்படிங்கிறாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? தொழுகை இல்லாதவர் முஸ்லீம் சமுதாயத்தில், நான் சொல்ற முஸ்லீம் சமுதாயம் சொன்னா இது அல்லாஹ் சொல்ற முஸ்லீம், ரசூலுல்லாஹ் சொல்ற முஸ்லீம் இப்ப கேட்கறது. சமுதாயத்துல யார முஸ்லீம் விளங்கி வச்சிருக்கிறாங்களே அந்த முஸ்லீம் சமுதாயத்துல ஒரு தொழுகை இல்லாம இருக்கிற அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தொழக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களா இல்லையா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, கொடுக்குறாங்களா இல்லையா? சரி, எத்தனையோ பள்ளிவாசல் முத்தவள்ளிகள் தொழுகிறதே கிடையாது ஜும்மாவை தவிர பெண்ணால தவிர, அவரை பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா வச்சிருக்கிறாங்களா இல்லையா? சரி, முத்தவள்ளின்னு சொன்னா கோவம் வந்துருப்பது, பொதுவா மக்கள் இருக்கிறாங்க தொழுகை இல்லாதவங்க, அவங்க மூத்தா போயிட்டு அவங்களுக்கு ஜனாத தொழுகை நடத்துறாங்களா இல்லையா? தொழுகை இல்லாதவருக்கு நடத்துறாங்களா இல்லையா ஜனாத தொழுகை? அவரை கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய கபரிஸ்தான் அடக்கம் பண்றாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? சாட்சிக்காக அவரை கொண்டு வர்றாங்களா இல்லையா? எத்தனைய திருமண தந்தர்கள் வந்து உட்கார்ந்துருப்பார் பள்ளிய, வாரத்துல ஒரு தடவை தான் பார்த்திருப்பாரு அல்லது வருஷத்துல ரெண்டு தடவை தான் பார்ப்பார். அப்படிப்பட்டவர்கள் பள்ளியில சாட்சியாளர்களா வர்றாங்களா இல்லையா? இது எதை அறிவிக்கிறது? சரி, தொழுகை இல்லாத ஒருத்தர் ஒரு கோழியை பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து கொடுக்கிறார், அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து கொடுக்கிறார், ஒரு கோழியோ ஆட்டையோ வாங்கி சமுதாயம் சாப்பிடுதா இல்லையா? அப்ப என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க இந்த தொழுகையை பற்றி? அன்பிற்குரியவர்களே, இந்த சமுதாயம் சொல்லுகிறது தொழுகையை விடுவது ஒரு பெரும் பாவம் தான் என்று. ஆனால் யாரின் மீது வகை இறக்கப்பட்டதோ அந்த நபி சொல்லுகிறார்கள் தொழுகையை விடுவது இறை நிராகரிப்பு என்று, குஃபு என்று சொல்லுகிறார்கள். யார் முஃப்தி? ரசூலுல்லாஹை விட பெரிய முஃப்தி இருக்க முடியுமா? அல்லாஹை விட ஒரு பெரிய முஃப்தி இருக்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், ஃபைன் தாபு வாகாமு ஸலா வாதுத் ஸகா ஃபைக்வானுக்கும் மின். யார் ஒருவர் இறைவை பதிலிருந்து தௌபா செய்து தொழுகையை நிலைநிறுத்தி ஸகாத்து கொடுத்தாரோ இருந்தாலும் அங்கே இஸ்லாமிற்கு அது வியாக்கியானம். எதுக்கு வியாக்கியானம்? யாருக்கு வியாக்கியானம்? அத்வல்லிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும். அல்லாஹ் கேட்கிறார், நான் உங்களுக்கு கொடுத்த மார்க்கத்தை எனக்கு கற்றுத்தர வந்து விட்டீர்களா? யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முஷ்ரிக்கை நீங்கள் முஸ்லிமாக மாற்ற வேண்டும் என்றால் அவன் ஷிர்கிலிருந்து தௌபா செய்ய வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் முஸ்லிம் என்று. நீங்க பரவாயில்லை, நீங்க கலிமா சொன்னா போதும், தொழுகிறத பார்த்துக்கல அவசியம் தான், ஆனா நீங்க விட்டா முஸ்லிமா தான் இருப்பீங்க. யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸை கொடுத்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலத்திலும் சொல்கின்றார்கள், ஜாபிர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், صحيح مسلم بن عريبه عن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ليس بين العبد وبين الكفر الا ترك الصلاه ஒரு அடியானுக்கும் குஃபருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இடைவெளியை தொழுகை விடுவதுதான். எப்ப தொழுகை விடுகிறானோ குஃபர்ல போய் சேர்ந்து விடுவார். யார் கொடுத்த ஃபத்வாங்க அது? யார் கொடுத்த ஃபத்வா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஃபத்வா. அதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது? இல்ல இதுக்கு இந்த அர்த்தம், இல்ல இதுக்கு அந்த அர்த்தம், அதை இப்படி விளங்கி கொள்ளக்கூடாது. சரி, நமக்கு புரியல, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு சரியான அர்த்தம் விளங்கல. சரி, சஹாபா கிட்ட வாங்க, அவங்க எப்படி விளங்கினாங்க இந்த தொழுகைய, அவங்க எப்படி புரிஞ்சாங்க? இன்னைக்கு ஒரு கூட்டம் சஹாபாக்கள், சஹாபாக்கள் அவங்கள மாதிரி தீன பின்பற்றணும் சொல்றாங்க, அவங்க என்ன இந்த தொழுகைக்கு மக்காம கொடுத்திருக்காங்க, அவங்க என்ன இந்த தொழுகையினுடைய ஸ்தானத்தை விளக்கி வச்சிருக்காங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அப்துல்லாஹி இப்னு ஷக்கீக் அல் உகைலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், قال كان اصحاب محمد صلى الله عليه وسلم لا يرون شيئا من الاعمال تركه كفر غير الصلاه. صحابாக்கள் ஒரு செயலை விடுவதை குஃபர் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் என்றால் அது எது? அது தொழுகைதான். என்ன அர்த்தம்? தொழுகை இல்லாத ஒரு ஆணுக்கு தொழக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுப்பது கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பது எப்படி முஸ்லிமான பெண்ணை ஹராம் தடை செய்யப்பட்டதோ அதே சட்டம் தான். தொழுகை இல்லாத ஒரு பெண்ணுக்கு தொழக்கூடிய ஒரு கணவனை திருமணம் முடித்து வைப்பது கூடாது. தொழுகை இல்லாதவர் இறந்து விட்டால் அவருக்கு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்களிலே ஜனாதா தொழுகைக்கு இடம் இல்லை. முஸ்லிம்களுடைய கபர்களிலே அவரை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. அவரை குளிப்பாட்டுவதற்கு அனுமதி கிடையாது. காவிரிகளுடைய செத்த பிணத்தை கொன்று துணிலே சுருட்டி எங்கேயாவது ஒரு குப்பை மேட்டிலே, எங்கேயாவது ஒரு இடத்திலே குழியை தோண்டி பாலைவனத்திலே அங்கே புதைத்து விட வேண்டும். இதுதான் மார்க்க அறிஞர்கள் கூறிய தீர்ப்பு. குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே என்ன நடக்கிறது சமுதாயத்திலே? எப்படிப்பட்ட தவறான சிந்தனை! தொழுகையை விடுவது இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய குற்றமாகவே பார்க்கப்படுவது கிடையாது. இல்லை, வயதுக்கு வந்து விட்டால் படிக்கிற காலம் நல்லா படித்துக் கொள்ளட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்பதான் பரீட்சையுடைய நேரம், இந்த நேரத்தில் தொழுவ சொன்னா எப்படி? இல்லை, தொழுது அவங்க எல்லாம் படிச்சு அவங்கவுங்கன்னு ஒரு வேலை, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு செட்டில்மெண்ட் ஆன உடனே எல்லாம் பார்த்துப்பாங்க. ரொம்ப ஒரு காவிற்கு தீனி கொடுத்து வளர்க்கிறீர்களா? இறை மறுப்புக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களா? எப்படிப்பட்ட கேவலம் பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய சட்டத்திலே எவ்வளவு துணிச்சலான வரம்பும் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் குர்ஆனிலே எவ்வளவு செல்ல தெளிவாக ஈமானுக்கு அடுத்து வலியுறுத்தி சொல்கின்றார், ஹாஃபிது அலஸ் ஸலவாத் வல்லதீன ஹும் லிஸலவாதிஹிம் தா வல்லதீன ஹும் அலா ஸலவாதிஹிம் யுஹாஃபிதுன். முஸ்லிம்கள் யார்? தொழுகையை பாதுகாப்பவர்கள். முஸ்லிம்கள் யார்? தொழுகையை நிரந்தரமாக தொழுபவர்கள். ரொம்ப சர்வசாதாரணமாயிருச்சு. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மட்டும் கண்டிக்கவில்லை, தொழுபவர்கள் தொழுகையில அலட்சியம் செய்வதையும் அல்லாஹ் கண்டிக்கின்றார். ஃபவைலுன் லில்முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன். ஒன்று, தொழுகையுடைய நேரங்களை கவனிக்காமல் மரணியில் இருக்கக்கூடிய தொழுகையாளர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்ப தொழுகாமையே இருப்பவர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா ஹதீஸ்கள் இன்றைக்கு விளையாடு. ஹதீஸ்ல வந்துருச்சுங்க, தூங்கி எந்திரிச்சோம்னா தொழுதா போதும் சொல்லிட்டு. எப்படிங்க அந்த மாதிரி ஒரு ஹதீஸ காட்டுங்க பாக்கலாம். தூங்கி எந்திரிச்சோம்னா தொழுதா போதும் ஹதீஸ காட்டுங்க. உண்மையா ஹதீஸை பேசக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி ஒரு ஹதீஸ காட்டு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, யாராவது ஒருவர் ஒருவர் தூங்கி விட்டார் தொழுகையை விட்டு அல்லது மறந்து விட்டார் பள்ளி சொல்லிஹா இல்லாத கரஹா, அவருக்கு நினைவு வந்தவுடன் அதை தொழுது கொள்ளட்டும். எப்படி அர்த்தமா போச்சு? தூங்கி எந்திரிச்சு தொழுதா போதும், தூங்கி எந்திரிச்சு தொழுதா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகைக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பாருங்கள். பிரயாண கடைப்பிலே வந்தார்கள், அங்கு பிலாலை என்று கேட்கிறார்கள் தோழர்களிடத்திலே, நாம் தூங்க போகிறோம், நமக்கு ஒரு பொறுப்பாளி, நம்மை எழுப்பக்கூடியவர் யார் என்பதாக தொழுகைக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கும், எல்லாத்தையும் அடியோடு அழித்து விட்டு தூங்குவார். இரவெல்லாம் பேசிவிட்டு அல்லது இரவெல்லாம் வீணடித்து விட்டு தொழுகையின் நேரம் வந்தவுடனே தூங்கிக் கொண்டு செல்வார் என்று சொன்ன தொழுது கொள்ளலாம். இது யார், முஹம்மதுடைய மார்க்கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது ஷைத்தானுடைய மார்க்கமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகியா பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசர் வயஸுத்தகும் அன் திக்ரில்லாஹி வஅனி ஸலா. ஷைத்தான் தான் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுப்பான். வேண்டும் என்று தொழுகையுடைய நேரங்களை தவற விடுவது. இன்றைக்கு எப்படி எல்லாம் மார்க்க வார்த்தைகள் விளையாடுகிறது, கதா கிடையாது தொழுகைக்கு, கதா கிடையாது. சரி, அழகான சட்டம், சரியான சட்டம், உண்மையான சட்டம், அதுக்கு என்ன அர்த்தம் அதை அங்கே சொல்லுங்கள். ஒருவன் ஒரு நேர தொழுகையை தெரிந்த நிலையில் உணர்ந்த நிலையில் வேண்டும் என்று விட்டால் அவன் காபிராகி விட்டான். அதனாலதான் அந்த தொழுகைக்கு கதா கிடையாது. காபிரான முஸ்லிமானா கடந்த காலத்தில் தவறிவிட்ட தொழுகை எல்லாம் தொழுங்கள் என்று சொல்வது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம் அந்த எப்படிப்பட்ட பயங்கரம்? அந்த பயங்கரத்தை மக்களுக்கு உணர்த்துங்கள். அல்லாஹ் தஆலா முனாஃபிக் யார், யார் முனாஃபிக் இவர், யார் முனாஃபிக் என்பவர்? யஹூதி, நஸ்ரானி, மஜூசி, இன்னும் என்னென்ன குஃபருடைய வகைகள் இருக்கிறதோ அந்த எல்லா வகைகளையும் ஒரு பக்கத்துல வச்சு முனாஃபிக் ஒரு பக்கத்துல வைத்தால் அல்லாஹ்விடத்தில் யார் மிக கடுமையான வேதனைக்குரியவன்? முனாஃபிக். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃலி மினன் நார். முனாஃபிக்குகள் நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பார்கள். அப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுடைய தன்மை என்னவென்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு வரும்போது அலட்சியமாக வருவார்கள், அசட்டையாக வருவார்கள், தொழுகையிலே நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள். அப்ப முனாஃபிக்குகளிடத்திலே கூட தொழுகை விடக்கூடிய பண்பு இருக்காது. முதல்ல முனாஃபிக்குகளிடத்தில் கூட தொழுகை விடக்கூடிய பண்பு இருக்காது. ஆனா இன்னைக்கு தொழுகையை பலதாரமா விட்டுக்கொண்டே இருப்பார்கள், வக்து வக்துகளாக பாடெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அவங்களெல்லாம் முஸ்லீம், அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் கல்யாணம் வைத்து கல்யாணம் செய்து கொடுக்கப்படும், அவங்களுடைய பிரச்சனையை பற்றி பேசப்படும், அவங்களுடைய கல்யாணத்துல போய் கலந்துப்பாங்க, அவங்களை நல்லது கெட்டதுல அழைச்சுப்பாங்க. என்ன சமுதாயம் இது? அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் முனாஃபிக்குகள் எப்படி என்று சொன்னால் தொழுகையில் அலட்சியம் செய்வார்கள். முதல் சஃபுடைய அருமை உங்களுக்கு தெரிந்தால் அதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுவீர்கள், சீட்டு குளிக்கு போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு எப்படி இருக்குது தௌஹீது பிரச்சாரத்துல, தௌஹீது பிரச்சாரங்களுக்கு இடையில, குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களுக்கு இடையில அல்லாஹ்வுடைய இந்த ஹக் எப்படி பாழ்படுத்தப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அசருடைய தொழுகையை தவற விட்டு விட்டானோ, அதாவது அசருடைய ஜமாத்தை தவற விட்டு விட்டானோ, அவன் எல்லாவற்றையும் இழந்தவனை போலாமான். யார் ஒருவர் சுபுடைய தொழுகையும், நேரம் குறைவாக இருப்பதால் ஹதீசுடைய கருத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு செல்கிறேன், யார் சுபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை அவன் சொர்க்கம் செல்லுவான். சுபுகுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகையின் ஜமாத் முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமமாக இருக்கும். அல்லாஹுவை வணங்குவதற்குண்டான வணக்க வழிபாடுகளை செய்வதற்குண்டான அல்லாஹுடைய அன்பை அடைவதற்குண்டான, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமானன், என் மீது இரக்கம் காட்டு, என் மீது கருணை காட்டு, நான் நீ என்னை உனக்காக படைத்தாய், உனது வணக்கத்துக்காக படைத்தாய், அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வதற்குண்டான அந்த அடையாளங்கள், அந்த காட்சிகளிலே சிறந்த காட்சிதான் இந்த தொழுகை. வானவர்கள் தொழுகிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதல் வானத்திலே ஒவ்வொரு வானத்திலும் ஒரு இடம் கூட காலி இல்லை, இல்லா வ மலக்குன் ராக்கியா, இல்லா வ மலக்குன் தாயிம், இல்லா வ மலக்குன் சாஜித். ஒரு மலக்கு நிலையிலே இருக்கிறார், ஒரு மலக்கு ருக்குவிலே இருக்கிறார், ஒரு மலக்கு சுஜூதிலே இருக்கிறார். நபிமார்களுடைய தன்மை தொழுகையை நிறுத்துவது, தொழுகையிலே நேரங்களை கழிப்பது. அல்லாஹ் சொல்கின்றான், நபிமார்களுக்கு நாம் வஹீன் மூலமாக சொன்னோம், நன்மைகளை செய்யுங்கள், தொழுகைகளை நிலை நிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள். நபி சொல்கின்றார்கள், மக்களே எனக்கு அல்லாஹ் தொழும்படி வசியத்து செய்திருக்கிறான், ஜகாத்து கொடுக்கும்படி வசியத்து செய்திருக்கிறான். எதுவரை? மா தும்து ஹய்யா, நான் உயிராக இருக்கும் காலம் எல்லாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், இன்னஹு கானா யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா. நபி இஸ்மாயில் தனது குடும்பத்தார்களுக்கு தொழுகையை ஏவினார், ஜகாத்தை ஏவினார். அல்லாஹ் அக்பர். எத்தனை நபிமார்கள், நபி மூசா, நபி ஈசா, வஜ்அலு புயூதக்கும் கிப்லா வஅகீமுஸ் ஸலா, நீங்கள் உங்களுடைய வீடுகளையே கிப்லாவாக ஆக்கிக் கொண்டு அங்கே நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இப்படிப்பட்ட இந்த வணக்கம் ஒரு பக்கம் சமுதாய மக்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு ஜும்மாவுடைய தொழுகை. இன்னும் சொல்ல போனால் ஜும்மா கூட தொழுகாத மக்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த தொழுகைகளை அதற்குரிய உணர்வு இல்லாமல், அந்த தொழுகையின் மீது உண்டான ஆசை, அந்த தொழுகையின் மீது உண்டான பிரியம், அந்த தொழுகையை நிறைவேற்றும் பொழுது தன்னுடைய அடிமைத்தனத்துவத்தை, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறோம், அல்லாஹுவை நேசிக்கிறோம், அல்லாஹுவுக்கு படுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பை தேடுகிறோம். எனவே முழு உற்சாகத்துடனே, முழு ஆசையுடனே, முழு ஆதரவுடனே இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் வணங்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளில் இப்படி அலட்சியம் செய்வது, இப்படி நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை மறந்துவிட்டிருப்பது மிகப்பெரிய விபரீதத்தை, மிகப்பெரிய பயங்கரமான முடிவை நமக்கு ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வை அஞ்சு கொள்வோமாக. இப்படி ஒவ்வொரு கடமையாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமையாக எடுத்து, அந்த கடமையில் நான் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன், எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் என்று நாம் எப்போது நம்மை சுய பரிசோதனை செய்து, அந்த இபாதத்திற்காக நேரங்களை ஒதுக்கி முழு ஆர்வத்துடனே, ஆசையுடனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையுடனே நாம் செய்வோமோ, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் நமக்கு வெற்றி கொடுப்பார், மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுப்பான், நம்மை அல்லாஹ் பொருந்து கொள்வான், உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை தங்க வைப்பான். அந்த நல்லோர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வஸ்தஃஃபி அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.